வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
இன்று நாம் ஒன்று யோவான் 3:8 முதல் சிந்திக்கப் போகிறோம். 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், எல்லா பாவங்களுக்கும் காரணமாயிருப்பது பிசாசானவன். உலகத்திற்குள்ளே பாவம் வந்ததற்கு காரணம் பிசாசானவன். நமது ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளை பாவத்திற்குள்ளே வழிநடத்தியது பிசாசானவன். இன்றும் பாவ சுபாவம் நம்மிலே காணப்படுவதற்கு காரணம் பிசாசானவன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அன்றைய சமய தலைவர்களை பார்த்து இயேசு கூறிய வார்த்தைகள் ஞாபகத்தில் இருக்கிறதா? யோவான் 8:44 பாருங்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அருமையானவர்களே, முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நமது பிதாவை போலவே நமது வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய பிதா பிசாசானவனாயிருப்பான் என்றால் அவனைப் போலவே நீங்கள் செயல்பட போகிறீர்கள். உங்கள் பிதா பரலோக பிதாவாயிருப்பார் என்றால் அவருடைய குணநலன்களை பெற்றவர்களாய், அவருடைய சுபாவத்தை பெற்றவர்களாய் அவரைப் போலவே நீங்கள் செயல்படுவீர்கள். 8 அடுத்த பகுதியிலே, ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இது எந்த ஆதியை குறித்து சொல்கிறார்? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த அந்த நாட்களிலேயும் அவர்களையும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வழி நடத்தினான். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் அவரிடத்தில் போங்கள். எந்த மனிதனிடத்திலையும் போக வேண்டாம். எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. ஆனால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரம வைத்தியராயிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளோடு கூட அவரண்டை நீங்கள் வரும்படியாக அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார். எனவேதான் யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அவர் பாவத்தின் தண்டனையை எடுத்து விட்டார். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே உங்களுடைய பாவங்களும் உங்களுக்கு பின்னாலே போய்விட்டது. நீங்கள் அவரால் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் அவரை விசுவாசித்து விட்டபடியினாலே உங்கள் ரட்சிப்பு தொடர்பாக பழைய பாவங்கள் மீண்டுமாக கொண்டுவரப்பட மாட்டாது. ஆனால் இங்கே யோவான் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டது மட்டுமல்ல, அவர் பாவத்தின் கிரியைகளையும் எடுத்து போடுகிறவராயிருக்கிறார். 8 சொல்லும்பொழுது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பாவம் இல்லாதவர். எந்த பாவத்தின் தன்மையும் அவரிடத்திலே இல்லை. பிரியமானவர்களே, எபிரேயர் 7:26 பாருங்கள், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். ஆனால் அவர் இவ்வுலகத்திலே ஒரு மனிதனாக நமக்காக பாவ நிவாரண பலியாக மரித்தார். நமது பாவத்திற்கான தண்டனையை செலுத்திவிட்டார். 1 யோவான் 3:5 சொல்லும்பொழுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை என்று வாசிக்கிறோம். நம்முடைய இந்த வார்த்தை மூலமொழியிலே இல்லை. இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிற எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்பது தெளிவாகிறது. நானும் நீங்களும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் மரித்தார். இந்த அடிப்படை சத்தியங்களானது 1 யோவான் 3:4-24 வசனங்களை சிந்திக்கும்படியாக நம்மை வழி நடத்துகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் 2 வெவ்வேறான தன்மைகளை உடையவனாயிருக்கிறான். இதை குறித்துத்தான் மிக அதிகமாக அப்போஸ்தலனாய பவுல் ரோமர் 7 எழுதியிருக்கிறார். அங்கே அவர் சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து என்ன? கவனியுங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 7:19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற புதிய சுபாவத்தின் ஆசை என்னவென்றால் நன்மை செய்ய வேண்டும் என்பது. அதே வேளையிலே இத்தனை ஆண்டு காலமாய் என்னுடைய வாழ்க்கையிலே பொறுப்பெடுத்து என்னை நடத்திய பழைய சுபாவமானது நான் விரும்பாத தீமையை செய்ய வைக்கிறது. ஆம் அருமையானவர்களே, புதிய சுபாவம் நன்மை செய்ய விரும்புகிறது, ஆனால் பழைய சுபாவம் காலை வாரிவிடுகிறது. பழைய சுபாவம் தேவனுக்கு பணிவிடை செய்யாது, அது தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யும். ரோமர் 8:7-8 அப்போஸ்தலனாய பவுல் சொல்வதை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். வாசிக்கிறேன் ரோமர் 8:7-8. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அருமையானவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் வரை தேவனை பிரியப்படுத்த உங்களால் முடியாது. ரோமர் 8:9 பாருங்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்நாட்களிலே நாம் மறுபடியும் பிறந்த விசுவாசிகளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்பவர்களை அல்ல, பெயர் கிறிஸ்தவர்களை குறித்தும் அல்ல, ஆலயத்திலே அங்கத்தினராயிருப்பவர்களை குறித்தும் அல்ல, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் ஞானஸ்நானம் மட்டும் பெற்றவர்களை குறித்தும் அல்ல. அன்றுராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்களை குறித்து பேசுகிறோம். 1 யோவான் 3:8 இறுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம்? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்காக வாழ நமக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவர் பிசாசின் கிரியைகளை நமக்காக அழித்திருக்கிறார். இப்பொழுது 1 யோவான் 3:9 பாருங்கள், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இங்கே தேவனால் பிறந்த எவனும் என்று சொல்லும் பொழுது நாம் ஏற்கனவே கூறியது போல மறுபடியும் பிறந்ததை குறித்து சொல்லியிருக்கிறார். இதை குறித்துதான் யோவான் 3:7 ஒரு நாள் இரவிலே இயேசுவை சந்திக்க வந்த பரிசேயனாகிய நிக்கோதேமுவை பார்த்தும், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று சொன்னார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய சுபாவமானது பாவம் செய்யாது. இளையகுமாரனுடைய சம்பவத்திலே அவன் பண்டி கூட்டத்திலே இல்லாமல் எழுந்து வந்ததற்கு காரணம், அவன் ஒரு பண்டி அல்ல, அவன் பிதாவுக்கு ஒரு மகன். எனவே பிதாவினுடைய வீட்டை குறித்த ஏக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய வீட்டில் இருப்பீர்கள். அவருடைய பிள்ளையாய் இருப்பதை குறித்த ஒரு ஏக்கம் வாஞ்சை உங்கள் இருதயத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இங்கே நாம் வாசிக்கிறது என்ன? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். துரதிர்ஷ்டவசமாக இந்த வாக்கியமானது தவறான ஒரு கருத்தை அநேகருக்கு கொடுக்கிறது. இங்கே பாவம் என்று சொல்லும் பொழுது பாவமாகிய ஒரு செயலை அது குறிப்பிடவில்லை, பாவத்திலே தொடர்ந்து வாழ்வதை குறித்து சொல்கிறது. ஏற்கனவே 1 யோவான் 2:1 யோவான் சொல்லும் பொழுது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று சொல்கிறார். அதாவது ஒரு விசுவாசியும் பாவத்திலே விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, யோவான் நமக்கு தெளிவுபடுத்தி கூற விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், நாம் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமாயிருக்கிறது. இதற்காகத்தான் இந்த நிருபத்தை தான் எழுதுவதாக 1 யோவான் 2:1 எழுதியிருக்கிறார். சரி, பாவம் என்றால் என்ன? தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான எல்லாமே பாவம்தான். ஆனால் பாவம் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும் என்றால் யோவான் என்ன சொல்கிறார்? நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் பிதாவினிடத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறார். அருமையானே, மீண்டுமாக யோவான் விசுவாசிகளை குறித்து தான் எழுதுகிறார். அதாவது விசுவாசிகளும் பாவம் செய்து விடலாம். அப்படி என்றால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், தேவனால் பிறந்தவன், அதாவது புதிய சுபாவத்தை பெற்றவன், தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டான், பண்டிக்கூட்டிலே படுத்து கிடக்க மாட்டான், எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவன் அவ்வாறு இருக்க மாட்டான். ஏன் அவ்வாறு இருக்க மாட்டான்? அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தெய்வீக சுபாவத்தை பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். உண்மையான அனுதின வாழ்க்கையின் காரியத்தை குறித்து தான் யோவான் இங்கே எழுதி கொண்டிருக்கிறார். ஆலயத்திலோ கன்வென்ஷன் கூட்டத்திலோ ஒரு அழைப்பு கொடுத்த பிறகு உங்கள் பாவத்தை குறித்த அழுகையோடும் கண்ணீரோடும் நீங்கள் முன் சென்ற அந்த நிகழ்ச்சியை குறித்து யோவான் சொல்லவில்லை. இங்கே நமக்கு முன்னால் வைக்கிற கேள்வி, நீங்கள் மறுபடியும் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா? விசுவாசிகளின் பாதுகாவலை குறித்தும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் விசுவாசிகள் என்ற பெயரிலே அவிசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாவலும் இல்லை என்பதையும் நாம் உணர வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்களை குறித்த ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே நாம் விசுவாசத்திலே இருக்கிறோமா இல்லையா? உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளா? எந்த காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தையே செய்வதற்கு வாஞ்சியோடு நம் உள்ளம் அடித்துக் கொண்டிருக்கிறதா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமான ஒன்று. மாம்ச இச்சையாகிய பாவத்திலே விழுந்த ஒரு மனிதன் எழுதிய ஒரு கடிதத்தை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். ஒருவேளை உங்களிலே யாராவது ஒருவர், அப்படிப்பட்டவர்கள் ஒரு கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியாது என்று சொல்லலாம். நீங்கள் சொல்வது சரிதான், அப்படியும் இருக்கலாம். ஆனால் அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பான் என்றால் நிச்சயமாக அந்த பாவத்தை அவன் விட்டுவிடப் போகிறான். இளையகுமாரன் பண்டிக்கூட்டத்திலே படுத்து கிடக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் அங்கு தேவையில்லை. அவன் அங்கிருந்து வெளியேறப் போகிறான். ஒரு நாள் வரும், அப்பொழுது அவன் எழுந்து நான் என் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லுவான். அவனுடைய தகப்பனார் பண்டிக்கூட்டத்தின் பக்கத்திலே அவனுக்காக காத்திருக்கவில்லை. அவர் தூர இடத்திலே இருந்தார், ஆனால் அவனுக்காக காத்துக்கொண்டே இருந்தார். என கருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். அருமையானவர்களே, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஒரு புதிய சுபாவத்தை பெறுகிறோம். ஆனால் அதே வேளையிலே பழைய சுபாவத்தை இழந்து போகவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான பிரச்சனை. எனவே ரோமர் 7:24 அப்போஸ்தலனாய பவுல், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். நீங்கள் உதவியற்றவர்களாய் நம்பிக்கையற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு பாவம் உங்களை கட்டி போட்டு இருக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கும் என்றால், உங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கும் என்றால், உங்களை பரிதாபமான ஒரு நிலைமைக்கு எடுத்துச் செல்லும் என்றால், அருமையானவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், உண்மையாகவே அந்த பாவத்தை விட்டுவிட நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நிச்சயம் உங்களை விடுதலை செய்வார். ஆனால் உண்மையாகவே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை குறித்துத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற விடுதலை இருக்கிறது. அந்த பாவத்தை விட்டுவிட உண்மையாக வாஞ்சிப்பீர்கள் என்றால், உண்மையாக அவருக்காக பணி செய்ய விரும்புவீர்கள் என்றால், அவரோடு உங்கள் உறவு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், அவரும் அதை குறித்து செயல்பட உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வித்து உங்களில் இருக்கிறது. அவர் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் பாவம் செய்ய மாட்டார். சரி, இப்பொழுது 1 யோவான் 3:10 பாருங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அருமையானவர்களே, இந்த வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசனுடைய பிள்ளைகள் யார் என்று வெளிப்படும் என்பதை குறித்து சொல்கிறார். இந்த நாட்களிலே இந்த வெளிப்பாடு அதிகம் தேவையான ஒன்றாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளும் வேறு யாருக்கோ சொந்தமானவர்கள் போல காணப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் அனாதைகளைப் போல காணப்படுகிறார்கள். உலகத்தை பொறுத்தமட்டிலேயும் இரண்டு குடும்பங்கள் இருக்கிறது. உலகத்திலுள்ள எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்றும் உலகத்திலுள்ள எல்லாருமே சகோதர சகோதரிகள் என்றும் போதிப்பது வேத போரட்டு. உலகத்திலுள்ள எல்லாரையும் தன் பிள்ளைகளாக கடவுள் பார்க்கிறார் என்று வேதத்திலே இல்லை. யோவான் 8:44 நாம் பார்ப்பது போல சமய தலைவர்களை பார்த்து இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று கூறினார். இதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி பிசாசின் குடும்பத்திலே திருமணம் செய்வான் என்றால் பின்னால் அவனுடைய மாமனாரால் அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று கூறினார். இது எத்தனை உண்மை இல்லையா? இந்த உலகத்திலே கடவுளுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பிசாசின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு குடும்பங்கள் தான் உலகத்திலே இருக்கிறது. யோவான் கடவுளுடைய பிள்ளைகள் யார் என்று கண்டுகொள்வதற்கு இரண்டு காரியங்களை குறிப்பிடுகிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். உண்மையாகவே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்தும், நாம் அவருடைய பிள்ளைகள்தானா இல்லையா என்பதை குறித்தும் அவருக்கு தெரியும். ஆனால் நமது பக்கத்து வீட்டிலே இருப்பவர்களுக்கு அது தெரியாது. அவர்கள் இதை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் காரியம்தான். வார்த்தையினாலும் உதட்டினாலும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையிலே அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளின் வாழ்க்கையிலேயும் இரண்டு விதமான சுபாவங்கள் இருக்கின்றன என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் கூற விரும்புகிறேன். எனக்கு இயற்கையாகவே மரங்கள் செடிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். என்னுடைய வீட்டிலே கொய்யா, தென்னை, சீதா மரங்கள் உண்டு. எலுமிச்சை, முருங்கை மரமும் உண்டு. இன்னும் பற்பல விதமான அழகு கொடுக்கக்கூடிய செடிகளும் உண்டு. இந்த செடிகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய கரிசனைகளை எடுத்து செயல்படவில்லை என்றால் அது விருப்பம் போல விரும்பிய திசைகளிலே வளர்ந்து கொண்டே போகும். குறிப்பாக மரங்களை நாம் ஒட்ட வைத்து சாதாரண மரத்திலே சிறப்பான கனி கொடுக்கும் மரத்தை ஒட்டி நாம் பயிரிடும் பொழுது மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அடிப்பாகத்திலே பழைய ருசி இல்லாத மரத்தின் பகுதி இருக்கும். எனவே அங்கிருந்தும் அவ்வப்பொழுது பக்க கிளைகள் தோண்டி வளர்ந்து பூ பூக்க முயற்சி எடுக்கும். ஆனால் இந்த இரண்டு விதமான மரங்களும் ஒட்டப்பட்ட மரத்திலே மேலே உள்ள கிளையிலே உள்ள கனிதான் சிறந்ததாயிருக்கும். எனவே கீழே இருந்து துளிர்கள் தோன்றும் பொழுது அவ்வப்பொழுது அவைகளை நாம் கிள்ளி விட்டுக் கொண்டே அதை நாம் கத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலேயும் இப்படித்தான் இரண்டு விதமான சுபாவங்கள் இருக்கிறது. நான் கருத்தற்றவனாய் இருந்தாலும் என்னுடைய பழைய சுபாவத்திலே நான் வாழ்ந்து கொண்டு போக முடியும். இந்த ஜீவி காலத்திலே இந்த பழைய மனிதனை நாம் களைந்து போட முடியாது. எனவேதான் நாம் எல்லாரும் தேவனுடைய மகிமைக்கு குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இவற்றிற்கு மேலாக நமது புதிய சுபாவத்திலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று நாம் ஆவியின் கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. எனவே நான் கர்த்தருக்குள்ளே என்னுடைய இருதயத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஆனால் நாளைய தினத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலை வருகிறது, நான் சந்தோஷத்தை இழந்தவனாய் காணப்படக்கூடாது. ஆனால் நம்மிலே சிலருடைய வாழ்க்கையிலே இதுதான் நடந்து விடுகிறது. நாம் கவனமா இல்லை என்றால் மிக எளிதாக பழைய சுபாவத்திற்குள்ளே கடந்து போய்விடுவோம். எனவேதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லும்பொழுது பேதுரு தனது இரண்டாவது நிருபத்திலே நாம் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாய் பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுதும் விசுவாசிகள் ஆவியிலே நடக்க பயில வேண்டும் என்று கூறுகிறார். அதை நீங்கள் தனியாக செய்ய முடியாது. ரோமர் 7 பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த உண்மையை கண்டுகொண்டதை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். பழைய மனுஷ சுபாவத்திலே எந்த விதமான நன்மையும் இல்லை. அதுபோலவே புதிய சுபாவத்திலே எந்த விதமான வல்லமையும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதுமே உதவி தேவை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் மூலம் மட்டுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் பொழுதுதான் ஆவியின் கனி வெளிப்பட முடியும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். அவர் அதை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது யோவான் 15 அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களிலே, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார் என்றும் சொல்கிறார். ஒட்டு மாமரத்திலோ அல்லது வேறு எந்த மரத்திலேயோ அதை சுத்தம் செய்யும் பொழுது அது அதிக கனிகளை கொடுக்கிறதாயிருக்கிறது. அதே போலத்தான் நாம் நல்ல கனிகளை கொடுக்க அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். சில வேளைகளிலே பழைய சுபாவத்திலே நாம் தாழ்ந்து கிடக்கும் பொழுது அப்போதும் நம்மிலே சில கனிகள் காணப்படும். ஆனால் அது மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அழகான ஒன்று அல்ல, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் காரியங்கள் அல்ல. அதை குறித்து நாம் பெருமை பாராட்ட முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 7:20 வசனத்தை பாருங்கள். மத்தேயு 7:20, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள். டாக்டர் ஜேம்ஸ் என்ற ஊழியர் சொல்லும்பொழுது, நான் உங்களை நியாயம் தீர்க்கக்கூடாது, ஆனால் நான் கனிகள் காணப்படுகிறதா என்பதை கண்காணிப்பவர் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய சக விசுவாசிகளின் வாழ்க்கையிலே கனிகளை நாம் காண வேண்டியது அவசியம். 1 யோவான் 3:10 யோவான் சொல்லும்பொழுது, உண்மையான கடவுளுடைய பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள தெளிவான 2 அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நீதியை செய்யாமல் இருக்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. ஒருவர் எந்த பணி செய்கிறவராய் இருந்தாலும், சமுதாயத்திலே என்ன நிலைமையிலே இருந்தாலும் சரி, அவர் கர்த்தருக்காக வாழ முயற்சிக்காத ஒருவராயிருப்பார் என்றால் அவர் கர்த்தருடைய பிள்ளை இல்லை. ஒருவேளை திருச்சபை காரியங்களிலே மிகவும் சுறுசுறுப்பாக ஈடுபடும் ஒருவராய் இருக்கலாம். ஆனால் யோவான் இங்கே தெளிவாய் சொல்கிறார், நீதியை செய்யாமல் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இது கடுமையான வார்த்தைகள்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே யோவான் மூலமாக இவ்வாறு சொல்கிறார். மட்டுமல்ல, தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிறவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இது 2வது அடையாளம். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் சக விசுவாசிகளை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நேசிப்பீர்கள். இந்த புஸ்தகத்திலே அன்பு என்ற வார்த்தை அடிக்கடி பார்க்கிறோம். 3 கிரேக்க வார்த்தைகள் அன்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தை ஏராஸ், இது உடல் உறவு தொடர்பான அன்பை குறிக்கிறது. கிரேக்கர்கள் இதை குறித்து மிக அதிகமாக பேசினார்கள். ஏராஸ் என்ற தெய்வத்தையும் அப்ரோடைட் என்ற பெண் தெய்வத்தையும் வழிபட்டு வந்தார்கள். இந்த வழிபாட்டிலே உடல் உறவுகள் ஒரு பங்காயிருந்தன. ஆனால் ஈராஸ் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படவில்லை. 2வது வார்த்தை ஃபில்லியோ என்பதாகும். இதன் பொருள் நட்பு என்பது. சகோதர சிநேகத்திற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. 3வது வார்த்தைதான் உயர்ந்த அன்பான தெய்வீக அன்பை குறிக்கிறது. இந்த அன்பைத்தான் யோவான் 3:16 வசனத்திலையும் பார்க்கிறோம். இந்த அகப்பே என்ற வார்த்தையைத்தான் யோவான் தன் நிருபத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். அன்பு, பாசம், நேசம் என்று அநேக வார்த்தைகளை இன்றைக்கு உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே இது உடல் தொடர்பான அன்பையே குறிக்கிறது. ஆனால் வேத புஸ்தகத்திலே அன்பானது இப்படிப்பட்ட காரியங்களை குறிப்பிடவில்லை. இந்த வசனத்திலே யோவான் கூறுவது என்ன? உடன் சகோதரர்களை, விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவியாயிருக்க வேண்டும். உங்கள் இருதயத்திலே பகையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அதை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே சிந்திக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய அன்பு கரிசனையுள்ள அன்பு. அது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் அன்பாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாராக. ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
இவைகள் ஆசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம்
என் பொருள் யாவும் ஏன் தளித்தாலும் அன்பிலையானால் அது பயனில்லை
அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம்
துணி உடன் உடலை சூட கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயன
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி டி டபிள்யூ ஆர் தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-948-1221 0444-908-1221
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 13:5 வசனத்தின் பின்பாகம்